கர்த்தர் உம்மை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வேத புஸ்தகத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் என்று நாம் சொல்லுகின்ற இந்த மார்க்கத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மார்க் கோப்லாண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர் அவர் ஒரு குறிப்பு எழுதியிருப்பதிலே 13 விதமான மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கின்றார். கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லப்படுவது வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே யோவானை குறித்து சொல்லுவார். மத்தேயு 21 அதிகாரமும் 32 வசனத்திலே சொல்லுவார், நீதி மார்க்கம் என்று சொல்லுவார், The way of righteousness. கிறிஸ்தவ மார்க்கம் என்று நீங்கள் நானும் சொல்லுகிற இந்த மார்க்கம், நாம் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கம், அது நீதி மார்க்கம். இன்னும் அப்போ சில 2:28 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார், ஜீவ மார்க்கம் என்று சொல்லுவார். இது தாவீது சொல்லுவார் சங்கீதத்திலே, அதை பேதுரு சொல்லும் போது சொல்லுவார், இது ஜீவ மார்க்கம் என்று சொல்லுவார். இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். இன்னும் கலாத்திய 3:7 பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு சொல்லும் போது சொல்லுவார், இது விசுவாச மார்க்கம் என்று சொல்லுவார், இது விசுவாச மார்க்கம் என்றும் சொல்லுவார். இதே வேத புஸ்தகம் கிறிஸ்தவர்கள் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கத்தை கிறிஸ்தவர்களால் மாற்றப்படுகின்ற வேறு மார்க்கமாகவும் இருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்வேனேயானால், இது நீதி மார்க்கம், அப்படியானால் நான் நீதி செய்ய வேண்டும். நான் நீதி செய்யாத போது என் நிமித்தமாக கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. எனவே தான் 1 கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது 3:3 வசனத்திலே சொல்லுவார், மனுஷ மார்க்கமா இது மாறிவிட்டது என்று சொல்லுவார். காரணம் என்ன? உங்களுக்குள் பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் இவைகள் இருக்கின்றபடியால் இந்த கிறிஸ்தவ மார்க்கம், அது நீதி மார்க்கம், அது எப்பிதமாக மாறிவிட்டது? மனுஷ மார்க்கமாக மாறிவிட்டது. என்ன வித்தியாசம் இருக்கின்றது? உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அவர்களில் இருக்கின்ற பொறாமையும் வாக்குவாதமும் பேதமைகளும் என்னிடத்திலே காணப்படும் போது என்னிலே எப்படி இது ஜீவ மார்க்கம், இது நீதி மார்க்கம் என்று சொல்ல முடியும்? எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் 1 தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் போது சொல்லுவார், 4:3 வசனத்திலே சொல்லுவார், இது வேட்சி மார்க்கமாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். வேசி மார்க்கமாக மாறி விட்டது. ஆனால் இந்த மார்க்கத்தை குறித்து 2 பேதுரு 2:2 வசனத்திலே அவர் சொல்லுவார், இது சத்திய மார்க்கம், இது சத்திய மார்க்கம். அப்படியானால் கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்க வேண்டியது சத்தியமே தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம், ஆண்டவர் ஒரு நாளில் பரிசேய சதசேயர் வேத பாதகரை கூட்டி வச்சுட்டு என்ன சொன்னாருன்னு சொன்ன, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள், ஏன்னா அவனிடத்தில் சத்தியம் இல்லை, உண்மை இல்லை, நீங்களும் உண்மை இல்லாதவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் உங்கள் பிதாவினாலாகிய பிசாசனால் உண்டானவர்கள் என்று சொல்லி அவன் பொய்யும் பொய்களுக்கு எல்லாம் பிதாவுமானவர் என்று ஆண்டவர் சொன்னார். இதேதும் நம்ம போய் ஒரு பரிசை இடத்துல கேட்போம்னு வச்சுக்கோங்களேன், எப்பா நீ போய் பேசுறியா அப்படின்னு கேட்டா அந்த பரிசையும் சொல்லுவான், என்னது நானா? வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவன், ஒழுங்காக ஜபிக்கிறவன், உபவாசிக்கிறவன், காணிக்கை கொடுக்கின்றவன், நான் பொய்யன் என்று சொல்லுகிறாயா என்றுதான் அவன் சொல்லுவான். ஆனால் வேதவசனத்திலே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகின்ற யோவான் 10வது அதிகாரத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இது அவங்களுக்கு இஷ்டப்படல. ஆனா இன்னைக்கும் கூட நமக்கும் அது இஷ்டப்படாது. இன்றைக்கு யாராவது கீழே வந்து என்னை பார்த்து ஒரு ஊழியக்காரனாக என்னை பார்த்து நீ பொய்யன் என்று சொல்வார்களே, ஆனால் நான் விரும்ப மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன். எந்த கிறிஸ்தவர்களும் விரும்ப மாட்டோம். எனவே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இது சத்திய மார்க்கம், இது சத்திய மார்க்கம். ஆனால் இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும்படியாக அநேகர் இந்த நாட்களிலே எழும்பி இருக்கின்றார்கள். இத பேதுரு சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அநேக தீர்க்க தரிசிகள் என்று சொல்லல, கள்ள தீர்க்க தரிசிகள், அநேக போதகர்கள் என்று சொல்லவில்லை, கள்ள போதகர்கள். இவர்கள் எழும்பி வேத புஸ்தகத்தை புரட்டி தந்திரமாய் அவர்களுடைய பொருள் ஆசைகளினால் உங்களை வஞ்சித்து என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை நீங்கள் அநேகர் பின்பற்றுவீர்கள். அவ்விதமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், யாக்கோபு சொல்லுவார், உங்களில் அநேகர் போதகர்களாக ஆகாமல் இருப்பீர்களாக, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. ஐயா, கிறிஸ்தவ ஊழியம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு புறம்போக்கு ஊழியம் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அவனிடத்திலே காணப்பட வேண்டிய தன்மைகள் இருந்து ஆக வேண்டும். அது இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்ப பேதுரு அப்போஸ்தலன் சொல்ற சத்திய மார்க்கம்ன்ற சத்திய மார்க்கம், இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு சொல்லுவதற்கு முந்தின நாள் இரவு சீஷனிடத்திலே சொல்லும்போது யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்திலே சொல்லுவார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுவார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லுவார். அப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நானே சத்தியம் என்று சொல்லுகின்ற, அப்படியானால் கிறிஸ்துவை தவிர ஒரு சத்தியம் இல்லை. அவரே சொல்லுகின்றார், நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படியாக இருக்கும் பொழுது யாரேனும் என்னை போன்றோர் உங்களிடத்திலே இந்த மார்க்கம் மட்டுமல்ல, எத்தனையோ மார்க்கங்கள் கிறிஸ்துவும் மூலமாக மட்டுமல்ல, அநேக மார்க்கங்கள் பிதாவினிடத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுவார்களே, ஆனால் அவர்கள் பொய்யர்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்றைய ஃபேஷனே அதாக மாறிவிட்டது. கிறிஸ்தவர்கள் ஒரு 100 விழா நடத்தும் போது திருச்சபையில மேடல் உட்கார்ந்திருக்கிறது. அந்த இடத்தில் உள்ள இந்து தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள், அந்த இடத்தில் உள்ள நான் கிறிஸ்டியன் தலைவர்கள் எல்லாம் கொண்டு வச்சுட்டு அவங்கள்ட்டையும் வாழ்த்த சொல்லி, இப்படி ஒரு ஃபேஷன் மாறிவிட்டது இன்றைக்கு கிறிஸ்டியானது. அறிவும் கிறிஸ்தவம் அதை எண்ணி பார்க்கும் பொழுது சரிதானே, அவர் குறி போட்டார்னா நேர்வழி என்று சொன்னால் என்ன, நம்ம சபைக்கு வந்து என்ன செய்திருக்கிறார், புல்பிட்ல உட்கார்ந்துட்டு வாழ்த்துறாரு பாரு, அவருக்கும் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்குது. இன்றைய ஒரு கிறிஸ்தவம் அப்படி கீழ் நிலைமைக்கு போய்விட்டது. இதை குறித்து யார் எதிராக சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாக இன்றைய சமுதாயத்திலே வெட்கப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார், நான் ஒருவன் தான் ஐயா வழி,
பிதாவிடத்திலே செல்வதற்கு வேறு மார்க்கம் இல்லை, வேறு வழி இல்லை, நானே வழி என்று சொல்லிவிட்டார்.
அப்ப எப்போது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும்? இயேசு மட்டுமல்ல, இவரும் தான். இயேசு மூலமாக்க மட்டுமல்ல, இப்படியும் தான் என்று இன்று போதிக்கின்ற ஒவ்வொருவர் மூலமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. மத்தேயு 22:16 வரும்போது ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முந்தி அந்த வாரத்தில் பரிசேயர் என்ன செய்தாங்கன்னா, கொஞ்சம் பேர் அவங்களுடைய சீஷர்கள் அதோட ஏரோதிரியும் கூட்டி அனுப்பி இயேசுவிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்க சொல்லிவிட்டாங்க. அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவருடைய சத்துருக்கள் இவர்கள், ஆண்டவருடைய விரோதிகள் இவர்கள். அந்த நாட்களிலே பரிசேயருக்கு கிறிஸ்துவை பிடிக்காது, அந்த நாட்களிலே ஏரோதியருக்கு கிறிஸ்துவை பிடிக்காது, விரோதிகள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றாங்க, மத்தேயு 22:16 சொல்றாங்க, ஆண்டவரே, போதகரே, நீங்க சத்தியம் உள்ளவங்க, நீங்க உண்மை உள்ளவங்க, நீங்க கர்த்தருடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கிறவங்க, உங்கள்கிட்ட மாறுபாடு கிடையாது, நீங்க தேவனுடைய மார்க்கத்தை உண்மையா சத்தியமா போதிக்கிறீங்க. மூணாவது ஒண்ணு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட முகதாட்சண்யம் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படியானால் அந்த நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவன் சத்தியத்தை உணர்த்த வேண்டுமையானால் அவன் முகதாட்சண்யம் பார்க்க கூடாதவனாக இருந்திருக்க வேண்டும். யோவான் சொன்னானே, தன்னுடைய நண்பன் என்று கூட பார்க்காதபடிக்கு ஏரோது தன்னுடைய அண்ணன் மனைவியை எடுத்து வைத்திருந்த போது நீ செய்தது தவறு என்று சொன்னானே. ஆனால் இன்றைக்கு பணத்திற்கு விலை போகின்ற ஒரு கிறிஸ்தவன் தானே, நீதி எங்கேயா இருக்கின்றது? அந்நியாயம் தானே, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? இயேசுவை பார்த்து அவங்க விரோதிகள் சொன்னாங்க, ஆண்டவரே, நீங்க சத்தியமா போதிக்கிறவங்க, உங்கள்கிட்ட சத்தியம் இருக்கிறது, நீங்க முகதாட்சண்யம் இல்லாதவர். இந்த சத்திய மார்க்கத்திலே போகின்ற நம்முடைய வாழ்வை சிந்தித்து பாருங்கள். நோ காம்ப்ரமைஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவர் யோசுவா இடத்தில் அதைத்தான் சொல்லுவார், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி இந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை நீ கடைபிடித்து நடப்பாயேயானால் மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு அது எல்லா வீட்லையும் தோங்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை சொல்றதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்ன, வலதுபுறம் இடதுபுறம் நீ நியாய பிரமாணத்தை விட்டு விலகாதபடி நீ இருப்பாயானால் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என்ன ஒரு கிறிஸ்தவையா இன்னைக்கு இதை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் என்ன விட்டு விலகவே மாட்டார். நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், பொய் பேசிக்கொண்டே இருப்பேன், கர்த்தர் விலக மாட்டார் என்று சொல்லுவோமே. ஆனால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? என் விரோதிகள் என்னை பார்த்து சொல்ல வேண்டுமே, இயேசுவின் விரோதிகள் அவரை பார்த்து சொன்னார்களே, நீ சத்தியமாய் போதிக்கிறவர் ஐயா, முகதாட்சண்யம் உங்களுக்கு இல்லை ஆண்டவரே, உம்மிடத்திலே சத்தியம் உண்டு. இது குறித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது வேதவசனத்துல இயேசுவை சொல்லுவாங்க, இதுவும் சிலுவைக்கு போறதுக்கு முந்தின இரவு நடந்தது. யோவான் 15:26 ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்று ரபாளனை நான் அனுப்புகின்றேன், அவருடைய பெயரை குறித்து அவர் சொல்லும்போது சத்திய ஆவி என்று சொல்லுவார். ஐயா, இன்றைக்கு என்னிடத்திலே பரிசுத்த ஆவி இருக்குமானால் அது சத்திய ஆவி. இந்த பரிசுத்த ஆவி போய் பேசாது, போய் பேசாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் பரிசுத்த ஆவி அவரிடத்திலே காணப்படுகிறதோ அவன் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி பகர்வான். ஞாபகத்தில் வச்சுட்டீங்க, இன்னைக்கு உள்ள போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்து என்கிற ஒரு படத்தை கொண்டு எங்கேயோ வச்சிருக்கிறாங்க, மேல எழுதிருப்பாங்க தேவனுக்கு மகிமைன்ட்டு, இவ்வளவுதான் இருக்கும். கீழே அவங்க பேரை போட்டிருப்பாங்க ஐயா, இப்படி போட்டிருப்பாங்க ஐயா, அவங்க படத்தை போட்டிருப்பாங்க ஐயா. பரிசுத்த ஆவியினிடத்தில் இருக்குமேயானால் நான் கிறிஸ்துவை மட்டுமே சாட்சி பத்திருவேன். யோவான் 16:13 இயேசுவாமி சொல்லுவாங்க, மறுபடியும் சொல்லுவாங்க, யோவான் 16:13 சத்திய ஆவியாக்கி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேச மாட்டார். இன்னைக்குள்ள ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாங்க ஐயா, மனசுல வர்றதெல்லாம் பேசுறாங்களே ஐயா. உங்களுடைய மனதிற்கு எது விருப்பமோ அதை சொல்றாங்களே ஆண்டவர், சொல்றாங்களே இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த சக்தி ஆவியானவர் வரும்போது அவர் சுயமாக பேச மாட்டார், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவித்தார். இயேசுவின் வார்த்தைகளை உங்களுக்கு புகட்டுவதுதான் ஆவியானவர், தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவது ஆவியானவர் அல்ல. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. யோவான் 16:8 இயேசுவாமி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்ன செய்வாராம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஐயா என்னை பாவத்தை பத்தி பேசுறதுக்கு முடியலையே, முடியலையே. இன்னைக்கு நீதியை பற்றி பேசுவதற்கும் நீதியை நடப்பிப்பதற்கும் கிறிஸ்தவம் இன்றைக்கு முன் வரவில்லையே, வரவில்லையே. இன்றைக்கு அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கின்ற இடமாக மாறிவிட்டது. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? இயேசுவாமி சொல்லுவாங்க இந்த சத்திய மார்க்கத்தை குறித்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யோவான் 17:17 சொல்லுவார். யோவான் 17:17 பிதாவை நோக்கி அவங்க ஜெபிப்பாங்க, ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க சத்தியத்தினால இவங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உம்முடைய வசனமே சத்தியம். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன், வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சென்று விடாதீர்கள், சென்று விடாதீர்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் சிக்காகோ பகுதிக்கு வந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம், ஒரு மிகப்பெரிய பிரபலமான, உங்களில் அநேகர் இன்றைக்கு நீங்கள் அடிமைகளாகத்தான் இருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் சொல்ல வேண்டியதை சொல்லுகிறேன். இன்னைக்கு தனி நபர் ஆராதனைகள் நிரம்பி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய ஊழிய கூட்டத்தில் இரண்டு நன், அதாவது கத்தோலிக்க சகோதரிகள் நன், அவங்கள அவங்க வந்து சாட்சி பக்கற அனுமதித்தார்களாம். யார் சாட்சி பக்கற அனுமதித்தார்கள் என்றால், அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கின்றது. அந்த வெளிப்பாடு என்னவென்றால், இதோ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகின்றது. அந்த வருகையின் போது ஆண்டவர் முதலாவது அவர் இந்த வருகையின் போது அதை பிரசித்தப்படுத்துவது குமரி மாவட்டத்திலிருந்து அப்படி என்று சொல்லி ஆண்டவர் 40 நாள் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாம் எழுதி அவங்க ஒரு புத்தகம் மாதிரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை அவர்கள் பிரசித்தப்படுத்தி அந்த ஊழியக்காரர் பிரசித்தப்படுத்தி சொன்னதென்ன, இந்த சகோதரிகள் தேவனுடைய அநேக வெளிப்படுத்தல்களை பெற்றிருக்கின்றார், உங்கள் திருச்சபைக்கு கூப்பிடுங்க. எதுக்கு கூப்பிடணும், ஆண்டவருடைய வருகையை குறித்து அவர்கள் பேசுவார்கள். என்ன பேசுவாங்க, இத்தனாம் தேதி வரப்போகிறார், இங்கிருந்து ஆரம்பிக்க போகிறார், ஐயா வேத புஸ்தகத்தில் இருக்கிறவைகளிலே ஒரு எழுத்தை ஆக்கலும் ஒரு எழுத்தின் உறுப்பை ஆக்கலும் நீங்களோ நாமோ கூட்டுவோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் அத்தனையும் அவர்கள் மேலே நான் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இதுல இருந்து ஒரு ஒளி எழுத்தை ஆக்கணும், ஒரு எழுத்தின் உறுப்பை ஆக்கணும், நீ குறைச்சோ ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பெயரை நான் விலக்கி விடுவேன். இன்றைக்கு நமது திருச்சபைகளில் இப்படிப்பட்டவர்களை அனுமதித்து இதோ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இதோ ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்லுகின்ற இந்த கூட்டங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகின்றது. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகின்றது. யோவான் 3:13 இயேசுவாமி சொல்லுவாங்க, யோவான் 3:13 கொஞ்சம் விழிப்போடு இருப்போம், இது உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். யோவான் 3:13 இயேசுவாமி சொல்லுவாங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், கவனிச்சிடுங்க, பரலோகத்துக்கு ஏறினவர் என்று சொல்லல, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அது சத்தியம், இது உண்மை. ஐயா, சமீபத்தில் யூடியூப்ல நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியலங்க, ஒருவேளை உங்களுக்கு நான் பார்க்கறதெல்லாம் கண் காணலையா என்னமோ அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஊழியக்காரர், அவர் போதகர், திருச்சபையில் போதிக்கிறார். அவர் போதிக்கும் போது அவர் சொல்றாருங்க, யூடியூப்ல இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. அவர் சொல்றாரு, அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், இப்ப அடிக்கடி காப்ரியல் தூதன் அவருக்கு வீட்டு வருவார். அப்ப அவர் சொல்லுவாராம், காப்ரியல் தூதன் என்ன சொல்லுவாரன்னா, என் மனைவி இல்லாத போது என்ன செய்ய வா, என் மனைவி இல்லாதது போல இல்லாத சமயம் நீ வா. யாரு யாருக்கு சொல்ற? ஒரு திருச்சபையினுடைய ஒரு ஊழியக்காரன் காப்ரியல் தூதன் சொல்றாரு, என் மனைவி இல்லாத போது வா. அப்போ ஒருத்தர் வந்தாராம், வந்த சமயம் அவருக்கு இட்லி பிடிக்கும்னு சொன்னாராம் காப்ரியல் தூதனுக்கு. இட்லி பிடிக்கும்னு சொன்னா இவர் இட்லி வாங்கி வச்சிருந்திருக்கிறார். ரெண்டு பேருமா சில மணி நேரம் உட்கார்ந்து பேசி அவர் இட்லி சாப்பிட்டிருக்கிறார். அவர் இட்லி சாப்பிட்டுட்டு போகும்போது காப்ரியல் தூதன் கிட்ட சொல்லிட்டு போறானா, நெக்ஸ்ட் டைம் நீ என்ன கூப்பிடும் போது இட்லி தராத ஆப்பம் தானே. அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கன்னியாகுமரி கேரளா இந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப சென்னை பட்டணத்திலேயும் ஆப்பம் வந்துருக்கு. ஐயா, இதை நம்புகின்ற ஒரு கூட்டத்தின் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. காப்ரியல் தூதனை குறித்து வேத புஸ்தகத்திலே பார்க்கும் போது, இதோ மிகாவேல் காப்ரியல் என்கிற தூதனை காட்டிலும் பெரியவனாக இருந்தவன் தான் லூசிபர். ஆண்டவர் அவனுடைய ஆண்டவருடைய மகிமை அவன் எடுப்பதற்கு நினைத்த போது கீழே தள்ளிவிட்டார். காப்ரியல் தூதனை ஆண்டவர் யோசேப்பனிடத்தில் அனுப்பினார், இதோ நீ உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரி கர்ப்பவதியா இருக்கிறாள், அவளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. இது காப்ரியல் தூதன். காப்ரியல் தூதன் யாரிடத்திலே போனால், இதோ மரியத்திலே சென்றாள். சென்று என்ன சொல்லுகின்றான், இதோ ஸ்திரீயை நீ பயப்படாதே, உன்னிடத்தில் உற்பத்தி திருப்பது பரிசுத்த ஆவியினால் ஏற்பட்டிருக்கிறது. காப்ரியல் தூதன், இந்த காப்ரியல் தூதனை என் வீட்டுக்கு என் மனைவி இல்லாத போது கூப்பிட்டு இட்லியும் ஆப்பமும் கொடுக்க வைக்கக்கூடிய கோமாளியாக்கிட்டனே ஐயா. காப்ரியல் தூதனுக்கு இதை சொல்றாங்க. சரி, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவனும் பரலோகத்தில் இருக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இது சத்தியம் ஐயா. இன்னைக்கு டெய்லி போயிட்டு வராங்களே ஐயா, நீங்களும் அதை மகிமைப்படுத்துறீங்களே ஐயா. எத்தனை பேர் அதற்கு நீங்கள் இன்னைக்கு பலி கடாக்கள் ஆகி இருக்கின்றீர்கள்? எத்தனை பேர் இப்படிப்பட்ட நபர்களை இன்னைக்கு பூஜித்துக் கொண்டிருக்கிறீங்க? அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்லுகிறோம்? என்றும் பரலோகத்துக்கு போய் பிதாவிடத்திலே சென்று அவருடைய தாடியை பிடித்து இப்படியெல்லாம் நடக்கின்ற அட்டூழியத்தின் மூலம் கிறிஸ்தவ நாம மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? இதை கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பவுல் போகவில்லையான்னு கேட்பாங்க. நான் அதனால உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12 முதல் 4 வசனங்களையும் வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். நல்ல கவனிச்சிடுங்க. இந்த அநேகர் உங்கள் என்னை இன்னைக்கு இடர்களுக்கு உண்டாக்குகின்ற ஒரு வார்த்தை இதைத்தான் எடுப்பாங்க. பவுல் போலியா, பவுல் 3 வரைக்கும் எடுக்கப்படவில்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த திருச்சபையிலிருந்து நீங்கள் கேட்கிற வார்த்தைகளை கூட அப்படியே நீங்கள் எடுத்துவிடக்கூடாது. இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய வெப்சைட்ல போடுறாங்க இல்லையா, போடுறாங்க, கொஞ்சம் கிண்டியாகவும் போடுறாங்க. அந்த போடுற இந்த செய்தி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுல இந்த வசனங்கள் இருக்கும். தியானிங்க, புருஷன் மனைவியுமா உட்கார்ந்ததை கற்றுக்கொள்ளுங்க. பெறையா திருச்சபை போல இந்த வசனம் சரிதானா, இவர் சொல்லுவது சரிதானா, இந்த வசனத்தின் படி தானா சொல்லுகின்றாங்க, இதை பேசுங்க. நீங்க உங்களுக்கு சந்தேகம் உண்டுன்னா, நான் 3 உட்கார்ந்துட்டு போகிற பிரசங்கியார் அல்ல. ஆண்டவர் கடந்த 1 இந்த திருச்சபையில் என்னை வைத்திருக்கின்றார். என்னிடத்துல வாங்க, நீங்க பேசுவோம். நம்ம ஒருவேளை நான் இன்றைக்கு நம்பி போகின்ற பாதை சரியல்லவென்னால் நீங்க சகோதரர்கள் சகோதரிகள் என்னோடு நீங்க அதை உணர்த்தலாமே. இப்ப கவனிங்க, இப்ப பவுல் சொல்றாரு, 14 வருஷத்துக்கு முன்னால ஒரு மனுஷன் என்ன தெரியும், அவர் எங்க போனாரு, 3 வானம் வரைக்கும் போனாரு. அவர் சரீரத்தில் இருந்தாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே சொல்லுவார் என்னன்னு சொன்னா, ஆனாலும் இதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்லுவார். சார், ஏன் பவுலுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14:19-20 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலருடைய முதல் மிஷனரி பிரயாணம், பர்னபாவும் பவுலுமாக திருச்சபைகளை ஸ்தாபிப்பதற்காக செல்லுகின்றார்கள். லீஸ்திரா என்கிற ஒரு பட்டணத்திற்கு வந்தார்கள். அந்த லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே பிறவியில் சப்பானியா இருந்த ஒரு மனிதன் இந்த இடத்திலே காணப்பட்டான். இந்த பவுல் பிரசங்கித்ததை அவன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனிடத்திலே உண்டு என்று பவுல் பார்த்து என்ன சொன்னார்னா, அவனுக்கு விடுதலை கொடுத்தார். தேவன் இறங்கி பவுல் மூலமாக அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார். அப்ப அந்த இக்கோனி அந்த லீஸ்திரா பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து பவுல பூஜிக்க வராங்க, மாலை கொண்டு வராங்க. ஒருத்தனை மெர்குரியும் நாங்க, ஒருத்தனை யூபித்தர் நாங்க, பவுலையும் பர்னபாவையும் வணங்க வராங்க. பவுல் நல்லா ட்ரை பண்ணார், ஐயா நாங்க மனுஷர்கள், உங்களை போல நாங்கள் பாடுகள் உள்ள மனுஷர்கள் ஐயா, எங்களை நீங்க இப்படி பண்ணக்கூடாது நந்தா கேட்டார். அவரால் தடுக்க கூடாமல் இருந்தது. அந்த வேளையில எருசலேமிலிருந்து ஏவி விடப்பட்ட யூதர்கள் அங்க லீஸ்திராவுக்கு வந்தாங்க, வந்து பவுலுக்கு விரோதமாக அவங்க ஒரு ரகளையை கலத்தி விட்டாங்க. விட்டு வந்து தேவ தூஷணம் சொல்றான்னு சொல்லிட்டு கல்லால அடிச்சாங்க. கல்லால் அடிச்சு செத்து போனவன் செத்து போனான்னு அவனை இழுத்து எங்க கொண்டு போனாங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். காரணம் என்னன்னா, அது பிணம். பிணம் எங்க இருக்கக்கூடாது, பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது, இழுத்து கொண்டு வெளியே கொண்டு போட்டார்கள். அப்போது இந்த சீஷர்கள் கூடி நின்று ஜபித்திருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். எல்லாரும் சுத்தி நிக்கிறவங்க, பர்னபா உட்பட எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. நிற்கும்போதுதான் பவுல் மறுபடியும் உயிர் பெற்று அவன் எழுந்தனான். நல்ல கவனிங்க, செத்து போனவன் உயிரோடு எழுந்தனான். ஏசு கிறிஸ்து இது நிறைய பேருக்கு ஒரு புரியாது, என்னால சொல்றான். சிலுவையில் நின்று ஒரு கல்வனை பார்த்து அந்த கல்வன் சொன்னான், ஐயா நீங்க உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுக்கிடுங்கன்னு சொன்ன சமயம் இயேசு என்ன சொன்னா, நீ நாளைக்கு இங்க நானும் பைபிள் மாத்தக்கூடாது, நீங்களும் மாத்தக்கூடாது, இன்றைக்கா நாளைக்கா உண்மையை சொல்லணும். இன்றைக்கு என்னுடனே கூட எங்க இருப்ப, பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அது உண்மைதானே, உண்மைதானே? அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மறிக்கும் போது அவன் எங்க போவான்? சரி, லீஸ்திராவில் கல்லறிந்து கொண்ட பவுலின் ஆவி எங்க போச்சது? பரதேசாலட்ட எங்க? மூன்றாவது வானம். புரியுதா உங்களுக்கு? போர்க்காலங்கிற ஒரு சகோதரி இருந்தாள், அதுவும் நமக்கு தெரியும். அவள் மறித்து போனாள். அப்ப இந்த விதவை தாய்மார்கள் எல்லாம் கூடி வந்து பேதுருவுக்கு ஒரு ஒரு செய்தி அனுப்புவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இவங்களை நம்பி இருந்தோம், இவங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. பேதுரு வருவார், வந்து ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்வார், தோற்காள் உயிரோடு எழும்புவாள். அப்போ தோற்கள் மறித்ததிலிருந்து தோற்கள் உயிரோடு மறுபடியும் வந்தது வரையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அவங்க எங்க இருந்தாங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, மறந்து விடக்கூடாது. இதுதான் பவுலுக்கு நடைபெற்றது. ஐயா இந்த 11 அதிகாரத்துல தான் 11 அதிகாரத்துல தான் சொல்லுவார், எத்தனை முறை சிறை பிடிக்கப்பட்டேன், எத்தனை முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன், எத்தனை முறை கல்லறி உண்டேன், எத்தனை முறை வாரால் அடிப்பிக்கப்பட்டேன். இவ்வளவு துன்பத்தை அனுபவித்த பவுல் ஒரு நாளிலே லீஸ்திரா பட்டணத்திலே கல்லறிந்து கொல்லப்பட்டார். ஆண்டவர் எதை நினைத்து தோற்காலுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார், பவுலுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார் என்பது எனக்கு தெரியாதது, தேவ சித்தம். ஆனால் இதை தன் கண்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய். மறிக்கப்படுகிற பரிசுத்தவான்கள் பரதேசத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அந்த அனுபவத்தை பவுல் சொல்லுகின்றார், சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், ஐயா ஆயினும் இந்த அனுபவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுவார். ஐயா எனக்கு துண்டு பிரதிகள் நச்சரிச்சு போடுறாங்களே ஐயா, நான் பரலோகத்துக்கு போனேன், பரதேசு கூட இல்லையா, அவங்க போறதுங்க பரலோகத்துக்கு போறேன்றாங்க ஐயா. இப்போது அதே ஊழியக்காரர்கள் என்ன நினைத்தார்கள் என்று தெரியாது, இப்போது நரகத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார்களே. உங்களுடைய தசம பாகங்கள், உங்களுடைய முதற் பலன்கள், உங்களுடைய அர்ப்பணிப்பின் காணிக்கைகள், ஏழை எளியவர்களுக்கு போக வேண்டியவைகள் எல்லாம் சத்திய மார்க்கம் எவரால் தூஷிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே. ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே. இதைத்தான் பவுல் பேதுரு சொன்னார். 2 பேதுரு 2 அதிகாரத்தில் பேதுரு சொல்லுவார், முதல் வசனத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? அவங்க கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்க ஐயா, பரலோகத்து போன ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்த சந்தோஷப்படுவீங்களா ஐயா? ஆண்டுடைய நாமத்துல கேட்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்ற ஊழியக்காரன் உங்கள் வீடுகளுக்கு வந்தால் சந்தோஷப்படுவீர்களே, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? பொய்யல்லவா சொல்லுகின்றார், மனுஷ குமாரி அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போனதில்லை என்று சொல்லும் போது, நாம் பரலோகத்துக்கு போற ட்ரிப் போயிட்டு வரேன்றாங்களே ஐயா. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இன்னொரு காரியம் பாருங்க, கிறிஸ்தவங்க ரொம்ப இன்னை சஞ்சலப்படுகிறது. காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, கிறிஸ்து விரும்புகின்ற கிரியைகளை நாம் செய்வது கிடையாது. அவர் ஏழைக்கு கொடுன்னு சொன்னா நம்ம ஏழைக்கு கொடுக்க மாட்டோம். டிப் டாப்பா த்ரீ பீஸ் சூட் போட்டுட்டு வரவங்களுக்கு தான் கொடுப்போம். நம்ம ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆனா நான் பல்லவத்துக்கு போயிட்டு வந்தேன், உங்களுக்காக நான் போனேன், உங்களுக்காக போனேன், அதுவும் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் நடத்துகிற டிவி சேனல் பரலோகத்தில் போயிட்டு இருக்கான். ஏன் இன்னுமா ஏமாறுறீங்க? அருமையான இந்த தேவ திருச்சபையை இன்னமுமா ஏமாறுகிறீர்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவன் சொன்னா ஊழியக்காரங்க சொன்னாங்க டிவி பாக்குறது. இன்னைக்கு டிவி எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கலாம். அதுவும் போய் இதுவும் போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறோம்? வேத வசனத்தை பேச போதுத்தால் போதாதா? சத்தியம் அதிலே தானே இருக்கின்றது. சரி, இன்னொன்னு கவனிச்சுடுங்க. எத்தனை பேருக்கு புரிந்தீர்களோ தெரியவில்லை, ஆனாலும் இன்றைக்கு பவுலை குறித்து அவனுடைய மனம் திரும்புதலின் வார்த்தை குறித்து வாசித்த போது இந்த மார்க்கம் என்றிருந்தது என்னுடைய மனதிலே பட்டபடியால் ஜபத்தோடு இதை நான் ஆயத்தப்படுத்தினபடியால் சொல்லுகின்றேன். பரலோகத்துக்கு போனேன் என்று ஒருவன் சொல்வான் என்றால் அவன் பொய். ஏன்னா இயேசுவாமி சொல்லியிருக்காங்க, ஒருத்தரும் போனது கிடையாது. ரெண்டாவது கவனிச்சிடுங்க, மத்தேயு 24:36 இயேசுவாமி சொல்லுவாங்க. மத்தேயு 24:36 அவருடைய வருகையை குறித்து சொல்லுவார். அந்த வருகை, அந்த நாள், அந்த நாளிகை, பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். இயேசு கிறிஸ்து எப்போது மறுபடியும் வருவார் என்பதை குறித்து ஒருவருக்கு தான் தெரியும். அது யாருக்கு? இயேசு அவன் சொல்றாரு, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்ப்பா, அங்க இருக்க தூதர்களுக்கும் தெரியாதுன்னாரு. மார்க் 13:32-33 மார்க் 13:32-33 இயேசுவாமி இதை குறித்து மறுபடியும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார். 33 சொல்றாரு, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியா எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஐயா, தேவ தூதனுக்கு தெரியாதுன்னாரு, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தெரியாதுன்னாரு. அப்ப ஒருவன் இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல வர்றாருன்னு சொல்லுவான்னா அவன் கிறிஸ்துவை காட்டிலும் மேன்மையுடையவன் இல்லையா? தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மையுடையவன் அல்லவா? பிதாவுக்கு சமமாக தன்னை எண்ணிக்கொள்ளுகிறவன் இல்லையா? பிதா ஒருவருக்குத்தான் தெரியுமா? வேதவசனம். ஆனால் இன்றைக்கு நாட்களை குறித்து கிறிஸ்துவுக்கு பின் 500வது ஆண்டிற்கு முன்னமே ஆரம்பித்தார்கள். 500வது ஆண்டிலிருந்து இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 2016 பின்பு இயேசு இந்த நாள்ல வர்றாரு, இயேசு இந்த நாள்ல வர்றாரு, இயேசு இந்த நாள்ல வர்றாருன்ட்டு நாள் குறிக்கிற தேவ பிள்ளையே, நீ உன்னை பிதாவுக்கு சமமாக ஒப்பிடவில்லையா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவ தூதர்களுக்கு தெரியாது, குமாரனுக்கு தெரியாது, பிதா ஒருவருக்கு தான் தெரியும், அவனால் உனக்கு தெரியும் என்று சொல்லுகிறாயே, தேவ தூஷணம் இல்லையா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? உங்களுக்கு டைம் இருக்கும்போது நான் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களோட பகிர்ந்து கொள்ளல. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கூகுள் பண்ணுங்க, சும்மா கூகுள் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை பிரிடிக்ட் பண்ணவங்க யாரெல்லாம் அப்படின்ட்டு கூகுள் பண்ணுங்க. நடைபெற்ற சம்பவங்கள் எவ்வளவு அநியாயம், அட்டூழியம் தெரியுமா? 1669 ரஷ்யாவில் உள்ள பிலீவர்ஸ் அவங்க வந்து அந்த வருஷம் ஆண்டுடைய வருகை இருக்க போகிறது, பூமி அழிய போகிறது என்று சொல்லி 24,000 பேரை என்ன செய்தாங்கன்னு சொன்ன, கொன்று விட்டார்கள். எப்படி கொண்டாங்க தெரியுமா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, எப்படி கொண்டாங்க தெரியுமா? கிறிஸ்துவை அறியாத ஒருவரிடத்துல சென்று, நீ இயேசுவை நம்புறியா? இயேசு உனக்காக மறித்தார், நம்புறியா? அவன் நம்புறேன்னு சொன்னோன்ன கொல்றது. காரணம் என்னன்னா, அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பு வைக்க வேண்டும். அவன் ஆத்மா 20,000 பேருக்கு மேலாக கொண்டார்கள். 1967 நம்ம ஊர்ல நடந்ததை சொல்றேன். அப்பதான் பாலா செல்லாரி அவர்களுடைய, பாலா செல்லாரி என்று சொல்லும் போது இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்க சொந்தக்காரங்க தான் இருப்பீங்க. நீங்க யாராவது எனக்கு பாலா செல்லாரி சொந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா, நான் வேணா ஒரு 6 மாசம் லீவ் போட்டு நான் அதை பரிசோதிச்சு பார்த்து உங்களுக்கு அவர் அத்தாயா, அவர் அவர் மாமாயா மச்சானான்னு சொல்லி தரணும். பாலா செல்லாரி நம்முடைய ஊரில் உள்ளவர். அவர் பல இடங்களிலே உலகத்தில் 100க்கு அதிகமான தேசங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்த தேவன் வல்லமையாய் பல செல்லாரியை பயன்படுத்தினார். ஒரு நாளில் பல செல்லாரி நினைச்சிட்டார், என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த நாள் வரப்போகிறார். 1969 ஜூலை 21 நாளில் அப்போலோ 3 போய் இறங்குச்சு. அன்றைக்கு பாலா செல்லாரி சொன்னார், இயேசு கிறிஸ்து வானத்தை விட்டு பரலோகத்தை விட்டு கீழே வந்துட்டாரு. இந்த நாளில் அவருடைய வருகை இருக்க போகிறது. நிறைய பேர் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம். ரகசிய வருகை வர இருக்கிறது என்று சொல்லி 1,000,000. ஆனால் அதுலேயும் அவர் ஒரு பயங்கர டெக்னிக்கை பயன்படுத்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ரகசிய வருகையில எத்தனை பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு கிளீனா சொன்னார். 700 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா போனவங்க 1,000,000, 100,000,000 அமெரிக்கால இருந்து போனாங்க, யூரோப்ல இருந்து போனாங்க, எங்க கிராமத்துல இருந்து போனாங்க. நான் ஊழியம் செய்த கிராமத்துல இருந்து போனவர்கள் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் ஆசிரிய பணியை ரிசைன் பண்ணிட்டு போனார்கள். ஆபீசர்ஸ் அந்த பணிகளை ரிசைன் பண்ணிவிட்டு போனார்கள். காரணம் என்ன? இயேசுவின் 2 வருகை, அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி 700 அதிகமான பேரை எடுத்துக்கொள்ளுவார் என்று சொல்லி அந்த இடத்துல கூடினாங்க. கடைசியில பாலா செல்லாரி அவர் சொன்ன அந்த நேரத்தில் வந்த சமயத்தில் மற்ற யாரும் செய்யாத ஒன்றை அவர் செய்தார். என்ன சொன்னார்? நானே கிறிஸ்து என்று சொன்னார். தேவதூஷணம் இல்லையா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படவில்லையா? அருமையான தேவ பிள்ளைகளை, தொடர்ந்து இந்த நாட்களிலும் அநேக செய்து கொண்டிருக்கின்றார்கள். 1997 வருஷத்தில் மார்ச் 26 தேதியில் ஹெவன்ஸ் கேட் என்று சொல்லப்படுகிற ஒரு சபை, திருச்சபை டெம்பிள், அவங்க எல்லாம் சீர்கொழிஞ்சு போன பிறகுதான் சொல்லுவாங்க அவங்கள கல்ட்டுன்னு. இதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு தன்மை, அவங்கள கல்ட்டுன்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்தாங்க. ஏன்? பாஸ்டர் கூட்டிட்டு வந்து இத்தனை நாள் இங்க இருக்கணும், நம்ம ஆண்டுடைய வருகை வரப்போகிறது என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்துக்கு பலி கடாக்களாக போய்கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க கருத்துல என்னுடைய கருத்துல தந்திருக்கிற வேத புஸ்தகம் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து வந்து தமிழை கற்று தமிழ் ஆசிரியருடைய உதவியோடு கூட வேத புத்தகத்தை மொழியாக்கம் செய்து இந்திய மொழிகளில் முதல் மொழியாக தமிழ் மொழி வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களிலே தேவன் தந்திருக்கின்றார். இதற்கு மேலான அற்புதம் இல்லை, இதற்கு மேலான அதிசயம் இல்லை, இதற்கு மேலான சத்தியம் இல்லை, இதற்கு மேலான வெளிப்பாடு இல்லை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவமோ இட்லியும் ஆப்பமும் சாப்பிடுகிறதை பெருமையா எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிற்பகல் நேரத்தில் நீங்கள் நான் சார்ந்திருக்கிற மார்க்கம் சத்திய மார்க்கம். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். சத்தியமே அன்றி எதையுமே நாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, செயல்படக்கூடாது. அந்த சத்தியம்தான் கிறிஸ்து. அவர் வார்த்தையாய் மாறி நம்முடைய கரத்தில் வேத புஸ்தகமாக கொடுத்து விட்டார். இதிலிருந்து ஒரு எழுத்தையாக்கலும் கூட்டுகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன், குறைக்கிறவன் அவனும் சபிக்கப்பட்டவன். இந்த வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது சொல்லுவார், ஆண்டவரே 7 முறை ஒரு நாளில் உம்முடைய வார்த்தையை தியானிப்பேன். யுத்த களத்திலே யுத்த வீரர்களோடு சேர்ந்து யுத்தத்திலே செயல்பட்ட தாவீதுக்கு 7 முறை வேதத்தை தியானிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சாக்கு போக்க சொல்ல வழியே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இந்த சத்திய மார்க்கத்தை தூஷிக்கிறவர்களுடைய பக்கத்தில் நின்று அவங்களுக்கு காசு கொடுத்து காணிக்கைகள் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். காணிக்கைகள் அசுத்தமாய் எண்ணப்படக்கூடாது, அது பரிசுத்தமானது. யாருக்கு அது கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் இந்த கையே வேலை செய்து பிரயாசப்பட்டு எங்களுடைய வயிற்றை நாங்கள் நிரப்புகின்றோம். ஆனால் பவுலப்போஸ்தலன் சென்ற இடங்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தர்ம பணம், சகாய பணம் சேகரித்தார். அதை அவர் கையிலே வைத்துக் கொள்ளவில்லை, அவர் அதை கொண்டு போய் அந்த இடத்து மூப்பரிடத்திலே கொடுத்து அந்த தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினாரே ஒழிய ஒருவனுடைய காணிக்கை பணமும் பவுல் எடுக்காதபடி தன் கையே தனக்கு வேலை செய்தது என்று சொல்வார். ஆனால் இன்றைக்கோ அது நேராக மாறி கிறிஸ்தவர்கள் பட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வெட்கத்துக்குள்ளாகி கொண்டிருக்கின்றோம். எனவே தான் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலே இயேசு பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், சத்தியத்தை விசுவாசிக்க மனம் இல்லாமல் காணப்படுகிற உங்களுக்கு பொய்யை விசுவாசிக்க கூடிய வஞ்சகத்தின் ஆவியை தேவனே உங்களுக்கு அனுப்புவார். பல சிலர் சொன்னாரு, நான் தான் கிறிஸ்துன்னாரு, அமெரிக்காவில் உள்ளவங்க மேக்சிமம் எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. இந்தியாவில் நிறைய பேருக்கு திருப்பி கிராமங்களுக்கு போக முடியவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, வேலைகள் எல்லாம் விட்டாங்க, சொத்துக்கள் எல்லாம் விட்டாங்க, கொண்டு போய் இங்க கொண்டு வச்சாங்க. ஐயா மனுஷீகத்துல கேட்கிறேன், மனுஷீகத்துல இயேசுக்கு வரல இல்லையா, எல்லாம் காசை வாங்கினல்ல, அதை நீ திருப்பி கொடுத்துருக்கலாமே ஐயா. இன்றைக்கும் அதே ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. தேவன் பெரிய பெரிய நபர்களை எதிர்பார்க்கவில்லை, உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தை வாசியாதபடியால் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வேதத்தை பிறருக்கு சொல்லாதபடியால் பொய் புரட்டு வார்த்தைகள் பரம்பப்படுகிறது. ஜபத்தோடு இதை நீங்கள் தீர்மானிங்கள். எப்படி ஆக்கியும் என்ன சொல்லுவார் தெரியுமா, காலத்தை பார்த்தால் போதகர்களாக வேண்டிய நீங்கள் இன்னமும் குழந்தையை போல பால் குடித்துக் கொண்டிருக்கிறது என்ன? அருமையான தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பிறருக்கு சொல்லுங்கள், இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கும், உங்களையும் என்னையும் விடுவிக்கும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பன் நல்ல ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் ஆண்டவரே. சத்தியம் அன்றி வேற எதுவும் இல்லை. அந்த சத்தியம் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகம் தான் எங்களை பரிசுத்தமாக்கும். அதை நாங்கள் வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து அது கட்டளையிடுகிற யாவைகளை நாங்கள் செய்து எங்களுடைய ஓட்டத்தை கிறிஸ்துவுக்கு நேராக ஓடுவதற்கு எங்களுக்கு அருள்தார். எங்களை வஞ்சிக்கத்தக்கதாக வேதவசனம் சொல்லுகின்றது, ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறினது இல்லை என்று. ஆனால் இன்றைக்கு தினந்தோறும் செல்லுகிற ஊழியர்கள் என்று சொல்லிக் கொண்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்களே, தந்திரமாய் பொருளை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, கிறிஸ்தவர்களின் பெயர்களிலே காணிக்கை என்ற பெயரிலேப்பா இந்த ரூபாய்கள் எல்லாம் நீர் கொடுத்த நன்மைகள் எல்லாம் தூஷணம் செய்கிறவர்களுக்கு சென்று சேருகிறதே தகப்பனே. அது எங்கள் வீடுகளிலிருந்து எங்களுடைய கரங்களிலிருந்து செல்வது தடுக்கப்படட்டும் ஐயா. ஏழைகளுக்கு உதவி செய்ய பலந்தாரும், திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்ய பலந்தாரும், உதவிக்கு உதவி செய்ய பலந்தாரும், கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்ய பலந்தாரும், அயலான் ஆண்டவரே பரதேசிக்கு நாங்கள் உதவி செய்ய பலந்தாரும். இதானே அவங்க போதனை. ஆனா இன்னைக்கு நாங்கள் மாட்டிக்கொண்டு அந்த பங்காளர் திட்டம் இந்த பங்காளர் திட்டம் எங்க பிள்ளைக்காக 24 மணி நேரம் ஜபிக்கிற ஊழிய ஸ்தாபனங்கள் என்று சொல்லுகிறோமே, எங்களுக்கு வெட்கம் இல்லையா? பிள்ளைகளை வளர்த்துவதற்காக எங்களுடைய கரங்களிலே நீர் கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் இன்னைக்கு அனாதைகளாக்கி அந்த ஆசிரமத்திலே ஜபிப்பார்கள், இந்த கோபுரத்திலே ஜபிப்பார்கள், இந்த தோட்டத்திலே ஜபிப்பார்கள் என்று வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. நாங்கள் வஞ்சனையின் ஆவிக்கு அடிமைகளாக்கப்பட்டு விடாதபடிக்கு இது கிருபையின் காலம், விடுதலை பெற்றுக் கொள்ள சத்தியத்தை நாட எங்களுக்கு உதவி தாரும் ஆண்டவரே. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கும், சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க பலந்தாரும், இந்த சத்தியத்துக்கு கீழ்படிய எங்களுக்கு அருள் தாரும். இந்த உலகம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற கொஞ்ச பேராக்கலும் பரிசுத்த மனவாட்டியாக காணப்பட அருள் தாரும். எங்கள் மேலும் அது கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. நாங்கள் சத்தியத்தை கேட்டு விட்டு விடுகிறவர்களாக வேண்டாம். இது தியானிக்க அருள் தாரும், இது புரிந்து கொள்ள பலந்தாரும். இந்த திருச்சபையில் மக்கள் யாருமே தகப்பனே கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து விட வேண்டாம், கிரியையிலே நடப்பிக்கட்டும் ஐயா. இவர்கள் நற்கந்தம் வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். வாரம் முழுவதும் சேமமாக காத்துக்கொள்ளும் உம்மை மட்டும் நாங்கள் மகிமைப்படுத்த பலன் தாரும். குறைகள் குற்றங்களை தயவாக மன்னியும். இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.